Srimad Bhagavatam, Canto 2. Chapter 9, Text 1, Translation and Commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Srimad Bhagavatam, Irandam Kandam, Adhyayam 9, Lokam 1, Molibirku Kolore Vadakeva, Devatrasa Bhaktivedanta Swami Prabhupada.
Translation. Sri Shukdev Goswami said, O King, unless one is influenced by the energy of the Supreme Personality of Godhead, there is no meaning to the relationship of the pure soul in pure consciousness with the material body. That relationship is just like a dreamer's seeing his own body working.
ஒருவன் பரமபுருஷ பகவானின் சக்தியால் கவரப்பட வேண்டும். இல்லையெனில் தூய ஆத்மா ஜட உடலுடன் கொண்டுள்ள உறவில் எந்த அர்த்தமும் இல்லை. அத்தகைய உறவு தனது உடல் இயங்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும்.
Purport. Maharaj Parikshit's question is as to how a living being began his material life, although he is apart from the material body and mind, is perfectly answered. The spirit soul is distinct from the material conception of his life, but he is absorbed in such a material conception because of his being influenced by the external energy of the Lord called Atma Maya. This has already been explained in the first canto in connection with Vyasadeva's realization of the Supreme Lord and his external energy. The external energy is controlled by the Lord, and the living entities are controlled by the external energy, by the will of the Lord. Therefore, although the living entity is purely conscious in his pure state, he is subordinate to the will of the Lord in being influenced by the external energy of the Lord. In the Bhagavad Gita also, the same thing is confirmed. The Lord is present within the heart of every living entity, and all the living entities' consciousness and forgetfulness are influenced by the Lord.
ஜீவராசி ஒருவன் ஜட உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவனாக இருந்தும் அவன் எப்படி ஜட வாழ்வை என்ற பரீட்சித் மகாராஜனின் கேள்விக்கு பக்குவமாக பதிலளிக்கப்பட்டது. உயிரை பற்றிய பௌதிகமான கண்ணோட்டத்திலிருந்து ஜீவாத்மா முற்றிலும் வேறானவனாவான். ஆனால் ஆத்மமாயா என்றழைக்கப்படும் பகவானின் பகிரங்க சக்தியால் வசீகரிக்கப்பட்டுள்ள காரணத்தால் அத்தகைய பௌதிகமான எண்ணத்தில் அவன் ஆழ்ந்திருக்கிறான். இது முதல் காண்டத்தில் ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. பகிரங்க சக்தி பகவானால் ஆளப்படுகிறது. ஜீவராசிகள் பகவானுடைய விருப்பப்படி அவரது பகிரங்க சக்தியால் ஆளப்படுகின்றன. எனவே ஜீவராசி தனது தூய நிலையில் தூய உணர்வை பெற்றவனாக இருப்பினும் பகவானின் பகிரங்க சக்தியால் வசீகரிக்கப்படும் விஷயத்தில் அவன் பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவனாகவே இருக்கிறான். பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கிறார். அனைத்து ஜீவராசிகளின் உணர்வும் மறதியும் பகவானால் ஆளப்படுகின்றன.
Now the next question automatically made will be why the Lord influences the living entity to such consciousness and forgetfulness. The answer is that the Lord clearly wishes that every living entity be in his pure consciousness as a part and parcel of the Lord and thus be engaged in the loving service of the Lord as he is constitutionally made. But because the living entity is partially independent also, he may not be willing to serve the Lord, but may try to become as independent as the Lord is. All the non-devotee living entities are desirous of becoming equally as powerful as the Lord, although they are not fit to become so. The living entities are illusioned by the will of the Lord because they wanted to become like him. Like a person who thinks of becoming a king without possessing the necessary qualification, when the living entity desires to become the Lord himself, he is put in a condition of dreaming that he is a king. Therefore, the first sinful will of the living entity is to become the Lord. And the consequent will of the Lord is that the living entity forget his factual life and thus dream of the land of Utopia, where he may become one like the Lord. The child cries to have the moon from the mother, and the mother gives the child a mirror to satisfy the crying and disturbing child with the reflection of the moon. Similarly, the crying child of the Lord is given over to the reflection, the material world, to lord it over as a karmi, and to give this up in frustration to become one with the Lord. Both these stages are dreaming illusions only. There is no necessity of tracing out the history of when the living entity desired this. But the fact is that as soon as he desired it, he was put under the control of Atma Maya by the direction of the Lord. Therefore, the living entity in his material condition is dreaming falsely that this is mine and this is I. The dream is that the conditioned soul thinks of his material body as I, or falsely thinks that he is the Lord, and that everything in connection with this material body is mine. Thus only in dream does the misconception of I and mine persist life after life. This continues life after life as long as the living entity is not purely conscious of his identity as the subordinate part and parcel of the Lord. In his pure consciousness, however, there is no such misconceived dream, and in that pure conscious state the living entity does not forget that he is never the Lord, but that he is eternally the servitor of the Lord in transcendental love.
இவ்வாறு தானாகவே எழும் அடுத்த கேள்வி, பகவான் ஏன் ஜீவராசிகளுக்கு அத்தகைய உணர்வை மறதையும் அடையுமாறு வசியப்படுத்துகிறார் என்பதாகும். இதற்கு விடை என்னவெனில், பகவானின் பின்னப்பகுதிகளாக உள்ள ஜீவராசிகள் அவர்களுக்குரிய தூய உணர்வு நிலை பெற்று அவர்களின் இயற்கைக்கு ஏற்றவாறு பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதே பகவானின் உண்மையான விருப்பமாகும். ஆனால் ஜீவராசி ஓரளவுக்கு சுதந்திரமுடையவனாக இருப்பதால் பகவானுக்கு தொண்டாற்ற விரும்பாமல் பகவானை போன்ற சுதந்திரத்தை பெற முயல்கிறான். பக்தரல்லாத ஜீவராசிகள் பகவானுக்கு சமமான வலிமையை பெற ஆசைப்படுவதால் பகவானின் விருப்பப்படி அவர்கள் மாயைக்குள் புகுத்தப்படுகின்றனர். தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் ஓர் அரசனாக மாற விரும்பும் மனிதனைப் போல் பகவானாகவே ஆகிவிட ஜீவராசி ஆசைப்படும் பொழுது தான் ஒரு அரசன் என்று அவன் எண்ணும் வகையில் கனவை போன்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்படுகிறான். எனவே பகவானாக வேண்டும் என்பதே ஜீவராசியின் முதல் ஆசையாகும். எனவே ஜீவராசி அவனது உண்மையான வாழ்வை மறந்து கற்பனையான ஒரு மனோராஜ்யத்தில் தான் பகவான் என்ற எண்ணத்துடன் வாழ பகவான் வசதி அளிக்கிறார். நிலா வேண்டும் என்று அழும் குழந்தையை திருப்திப்படுத்துவதற்காக தாய் நிலவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியை குழந்தையிடம் கொடுக்கிறார். இதை போலவே அழுது கொண்டிருக்கும் பகவானின் குழந்தைக்கு ஜட உலகம் எனும் பிரதிபிம்பம் கொடுக்கப்படுகிறது. இதனால் அவன் ஒரு கருமையாக இருந்து அதை அடக்கியால முயன்று ஏமாற்றம் அடைகிறான். பிறகு பகவானுடன் ஒன்றாகிவிட முடியும் வேண்டும் என்று அவனது விருப்பத்திற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. இவ்விரு நிலைகளும் மாயையான கனவுகள் மட்டுமே ஆகும். ஜீவராசிக்கு இந்த ஆசை எப்போது உதயமானது என்று அறிய சரித்திரத்தை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் விரும்பிய உடனேயே பகவானின் ஆணையால் ஆத்மாயின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டான் என்பதே உண்மை. பந்தப்பட்ட ஆத்மா தனது ஜட உடலை நான் என்றும் அல்லது தான் பகவான் என்றும் இந்த ஜட உடலுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் என்னுடையவை என்றும் தப்பாக எண்ணுகிறான். இவ்வாறு கனவில் மட்டும்தான் நான் எனது என்ற தப்பான அபிப்பிராயங்கள் பிறவிதோறும் தொடர்கின்றன. ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்படைந்துள்ள அவரது பின்ன பகுதியாவான். தனது சொரூபத்தை அவன் முற்றிலும் உணராதிருக்கும் வரை பிறவிதோறும் இக்கனவு நிலை தொடர்கிறது. ஆனால் தூய உணர்வில் இருக்கும் பொழுது தான் ஒருபொழுதும் பகவானாக முடியாது என்பதையும் உன்னதமான அன்புடன் தான் நித்தியமாக பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டியவன் என்பதையும் ஜீவராசி மறப்பதில்லை.
This statement by Sri Shukdev Goswami is in reply to a query by Sri Parikshit Maharaj.
சுக்தேவ் கோஸ்வாமியுடைய இந்த பதிலானது பரீட்சித் மகாராஜ் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் கொடுத்த பதிலாகும்.
The question is, how did the jiva begin his material life?
கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ஒரு உயிர்வாளியானது இந்த ஜட வாழ்க்கையை தொடங்கியது என்பதுதான்.
It's a very common question.
இது பொதுவாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி.
Because if we understand, as Shastra says, asangohiyam purusha, that the jiva has no intrinsic relationship with matter, then what are we doing in this world of matter?
ஏனா நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, ஜீவனுக்கும் இந்த ஜட சக்திக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு. அப்படி எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா, அப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல என்ன பண்றோம் அப்படிங்கிற கேள்வி எழுது.
The jiva is by nature satchit ananda, full of, is eternal, full of bliss and knowledge. So how are we in this situation, in this material world of asat, achit, nirananda? Where everything in this material world, everything is temporary, it's the world of ignorance and it's the world of suffering. Srila Prabhupada elaborated on this topic when lecturing on this very verse.
Srila Prabhupada in this slogan எடுத்து உபன்யாசம் கொடுத்தபோது இதை விரிவாக விளக்கி எடுத்துரைத்தார்.
And the answer to the question, how did we get into this material life, is that we didn't.
எதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நாம எப்படி இந்த ஜட லோகத்துக்குள்ள நுழைந்தோம் அப்படின்னா, நாம நுழையவே இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாகுது.
Swapna drashtur ivanjasa. We are like a person seeing a dream. This whole material existence is like a dream. That means that, what is a dream? A dream is something that's not real, right? So the whole material world is unreal, is that correct? Well, it seems real. If, for instance, someone says nothing in this world is real, and we just like to test how much they really believe in that philosophy by hitting them on the head with a hammer very hard.
யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட இந்த உலகத்துல எதுவுமே உண்மையானது இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய கருத்தையே அவங்க எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படின்னு சோதிச்சு பாக்குறதுக்கு அவங்க தலையில எவ்வளவு பலமா நம்மளால அடிக்க முடியுமோ அவ்வளவு பலமா சுத்தியில வச்சு அடிச்சு பார்க்கலாம்.
He would certainly feel real pain.
அப்ப அவர் உண்மையான வலிய உணர்வ.
And quite likely some real blood would come out of his head.
அப்ப பெரும்பாலும் அவருடைய தலையில இருந்து ஒரு உண்மையான ரத்தம் வெளியில வர்றதையும் நாம பார்க்கலாம்.
And it have to go to a real hospital. And I might end up going to a real jail. So how can we say this world is not real? Well, it's real, but in the same way that a dream is real.
இது உண்மையானது அப்படின்னா எப்படி நம்மளுடைய கனவானதும் உண்மையோ அது போலவே இதுவும் உண்மையானது.
A dream is also real.
நம்மளுடைய கனவும் உண்மையானதுதான்.
There is a phenomenon called a dream. There is a class of events called dreams.
கனவு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியானது உண்மையான ஒரு நிகழ்ச்சி, கனவுன்னு ஒரு நிகழ்ச்சி இருந்துட்டு தான் இருக்கு.
If there is absolutely no existence of dreams, then we couldn't even talk of it.
கனவு அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னா நம்ம அதை பத்தி பேசவே போறது கிடையாது.
It's the dream takes place.
கனவு அப்படிங்கறது நிகழ்வு சொல்லிய ஒன்று.
And in the dream we might dream that I'm being eaten by a tiger.
கனவுல நம்ம கனவு காணலாம், நான் வந்து ஒரு புலி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு.
And we experience it as real.
அத நம்ம உண்மை அப்படிங்கற ஒரு உணர்வோட உணர்றோம்.
We wake up screaming, ah, tiger.
Ah, புலி அப்படி கத்திட்டு நம்ம எழுந்திருப்போம்.
Then we wake up and see, oh, it's only a dream.
அது என்ன செய்து வரமோ, ஓ இல்ல இது வெறும் கனவுதான்.
It's not real.
அது உண்மை இல்ல.
But the experience was real.
ஆனா அந்த அனுபவமானது உண்மையே.
So in the same way, in this material world, we experience various sensations.
அதே மாதிரி இந்த ஜட உலகத்துல நம்ம பலதரப்பட்ட உணர்வுகளை உணர்றோம்.
And they are real in that sense.
அவங்க அந்த விதத்துல பார்க்கும்போது உண்மையானவை.
But they are unreal in as much as they're not our actual existence.
இருந்தாலும் அவை உண்மை அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதற்காக அப்படின்னா அவை நம்மளுடைய உண்மையான இருப்பிற்கு தொடர்பில்லாதவை.
And it's temporary.
இது தற்காலிகமானதும் கூட.
This material existence may go on for a very, very long time, but it's not our real existence.
இந்த பௌதிக வாழ்க்கை ஆனது ரொம்ப நீண்ட காலத்துக்கு கூட சென்று கொண்டே இருக்கலாம் ஆனா இது நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அல்ல.
Our real existence is in the spiritual world with Krishna.
நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை ஆனது ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணரோட இருக்கிறது.
Sometimes in a dream it may seem to go on and on and on, but then we wake up and we understand. Seemed in the dream it seemed like a very long time, but then when we wake up we realize, well, it was just a dream. I was just asleep for a short time, now I'm awake, now back to my real life.
Nama kanavu kanumbodhu andha kanavu anadhu romba neenda kaal neenda neram pora maari theriyum ana nama viduthu elumbodhu idhu enna kanavu kandathu idhu vandu avlo neenama therinjathu ana sila mani nerangal dhaan naan urangi irundhen adanal naan ipo enudaiya unmayana vaazhkaiyil vandhuten nama unarrom.
But it's not our real life.
ana andha nilaiyanadhu nammudaiya appadi nama unmayana vaazhkaiyil vandhukonu nenikkirom ana idhu nammudaiya unmayana vaazhkai illa.
We suffer nightmares and daymares.
Nama pagal kanavu iravula kanavu rendalai nama thumba podrom.
Can you say that also? Du swapna and du jagaran. I don't know. You say du swapna. How do you say it?
I said that's day dream.
Yeah. Huh? Ratri swapna. Dream. Nightmare?
Nightmare,
you say du swapna.
Yeah.
So we wake up, we think that was a terrible nightmare, but then we have to get on with our terrible existence in the daytime.
நாம வந்து ஓ அவ்ளோ கெட்ட கனவு கண்டே அப்படி நினைச்சிட்டு எந்திரிப்போம் அதுக்கு அப்புறம் பார்த்தா கெட்ட பகல் நேரத்துல நாம ஓடிட்டு இருப்போம்.
In which we daydream also.
அந்த பகல் நேரத்துல நாம பார்த்தா அப்படினா பகல் கனவு கண்டுட்டு இருப்போம்.
Man gets up in the morning, goes to work in the factory, and he thinks, he's dreaming as he's going in the train to work, daydreaming, I'd like to be the proprietor of the factory.
ஒரு மனுஷன் காலையில எந்திரிக்கிறான் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவன் வந்து தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறான் அவன் வந்து ரயில்ல பிரயாணம் பண்றான் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு நான் தான் வந்து முதலாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இது எல்லாமே ஒரு பகல் கனவு தான்.
While lecturing on this verse, Srila Prabhupada gave another analogy.
In the slogan பற்றி உபன்யாசம் கொடுக்கும்போது பிரபுபாதர் மற்றொரு உதாரணத்தை கொடுத்தார்.
Of the moon being covered by a cloud.
ஒரு நிலவானது மேகத்தினால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய உதாரணத்தை.
Actually, the moon is not covered, but from our perspective, it is covered.
நிலவானது என்றுமே மேகத்தினால கவரப்படுறது கிடையாது ஆனா நம்மளுடைய பார்வைக்கு நிலவானது கவரப்பட்டதாக தோன்றுகிறது.
And that's only for a short time the clouds will cover it. Even from our perspective.
நம்மளுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் கூட அந்த நிலவை மேகம் மறைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்கு மட்டுமே.
And when the clouds move, if the clouds are moving quickly, it seems that the moon is moving, but it's not.
மேகங்கள் நகரும் போது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அது வேகமாக நகர்ந்தது அப்படின்னா அப்ப நிலவு நகர்வது போல தோன்றும் ஆனா நிலவு நகர்றது கிடையாது.
Similar example, if you're sitting in a train and the train is stopped at the station, there's another train next to you which is also stopped, and the other train starts to move, sometimes you think that this train that you're sitting in is moving, but it's not.
அதே விஷயங்களை நம்ம வந்து ரயில்லையும் பார்க்கலாம் சில நேரத்தில் நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ரயில் வண்டி ஒரு இடத்துல நின்று இருக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு ரயில் வண்டி வந்து அந்த வண்டி நின்று இருக்கு அப்படின்னா அப்ப எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வண்டி போக ஆரம்பிக்கும் போது அந்த வண்டியை பார்க்கும்போது நம்ம வண்டி போகுது அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்ம வண்டி போறது கிடையாது நம்ம வண்டி அங்கே தான் இருந்துட்டு
இருக்கோம். So this is illusion.
இதுதான் மாயை அப்படின்னு சொல்ற அழைக்கிறது.
This illusion is not that nothing exists, but our perception of it is inaccurate.
இந்த மாயானது எதுவுமே இல்லை என்று பொருள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது நம்மளுடைய நம்ம அதை தவறா புரிந்து கொள்றோம் தவறான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறோம்.
Srila Prabhupada explained both here in his purport and in the lecture he gave that it's because we want to be the controller. Ishvaro hum aham bhogi. We have this desire to imitate Krishna. Therefore Krishna gives us the opportunity to do so.
Srila Prabhupada and the upanyasathilum seri inda porulorayum seri namak velakkar நம்ம கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காரணத்தினால கிருஷ்ணர் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் என்று.
Because we desire to think of ourselves as a controller separate from Krishna, so Krishna gives us that opportunity.
நம்ம கிருஷ்ணரை தவிட்டு தனியாக நாம வந்து ஒரு கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காரணத்துக்காக கிருஷ்ணர் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்.
And we think like that.
நாம அந்த மாதிரி நினைக்கிறோம்.
We forget that we are part and parcel of Krishna.
நாம கிருஷ்ணருடைய பின்ன பகுதிகள் அப்படிங்கறத நாம மறந்திருக்கோம்.
The Srila Prabhupada gave the example of someone who is playing the role of a king in a drama.
Srila Prabhupada ஒரு உதாரணம் கொடுத்தார். ஒருத்தர் ஒரு நாடகத்துல ஒரு மன்னனுடைய கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறார் அப்படின்னு எடுத்துப்போமே.
If you play a role in a drama, the director will tell you it's basic part of acting. That you have to forget who you are and you have to become the role in the drama. As long as you're playing that part, you just forget who you really are and you become the king or whatever.
நீங்க நாடகத்துல நடிக்கும்போது அதனுடைய இயக்குனர் உங்ககிட்ட சொல்லி தருவார், இது வந்து எல்லா நாடகத்தினுடைய அடிப்படை பகுதி என்னன்னா, நீங்க எந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறீங்களோ அந்த கதாபாத்திரமாவே நீங்க ஆயிடணும். நீங்க யார், வெளியில நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடணும்னு சொல்லிடுவார். நீங்க மன்னரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை மன்னராக நினைக்கணும், வெளியில நீங்க யாரோ அதை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவார்.
So if you're playing the role of a king or a queen in a drama and you say off with his head, and you have to really feel the role of the queen who says that.
நீங்க வந்து ஒரு ஒரு ராஜாவாவோ இல்ல ஒரு ராணியாவோ நடிக்கிறீங்க அப்படின்னா அதே நீங்க உணரணும். ஒரு கலையை சீவுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னா அந்த ஒரு உணர்வோட நீங்க சொன்னாதான் அது நாடகம் நல்லா இருக்கும்.
If you think that, well, actually I'm just an actor and I'm just doing this, then you can't, the real feeling won't come through.
நீங்க உண்மையில நான் ஒரு நடிகன் தான், வெறும் நடிக்கத்தான் செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த உண்மையான உணர்ச்சிகள் அங்க வராது.
So in the same way we adopt the consciousness, I am American, I am Indian.
அதே விதத்துல நம்ம நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு இந்தியன் போன்ற உணர்வுகளை வளர்த்து கொள்றோம்.
Natasmriti gyanam apohanam cha. From Krishna comes remembrance, knowledge and forgetfulness.
கிருஷ்ணரிடமிருந்து நினைவு, ஞானம், மறதி எல்லாமே அவரிடமிருந்து வருகிறது.
So why do we think I am American or I am Indian?
அதனால நான் ஏன் வந்து நான் அமெரிக்கன், நான் இந்தியன் என்று நினைக்கின்றேன்?
Because we want to take that role for the sake of imitating Krishna and forgetting him.
ஏனா நம்ம அந்த கதாபாத்திரத்தை எடுத்து கிருஷ்ணரை மறந்து வாழணும்னு பிரியப்படுறோம், அதனால அப்படி இருக்கிறோம்.
And so Krishna reinforces that consciousness.
நம்மளுடைய அந்த உணர்வை கிருஷ்ணன் மறுபடியும் அதை செய்கிறார்.
If we think actually I'm a pure spirit soul, part and parcel of Krishna, then we'll think, well, what am I doing thinking I'm American? And it's nonsense. It is nonsense, but we want to think that it's sense.
நம்ம வந்து நான் ஆன்மீக ஆத்மா அப்படிங்கறத நம்ம உணரணும் அப்படின்னா, உணர விருப்பப்படுறோம் அப்படின்னா, அப்ப மத்ததெல்லாம் நம்ம அபத்தமானது அப்படிங்கறத உணர்வோம். உண்மையிலேயே அது அபத்தமானதுதான். நம்ம தான் அது வந்து அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி, இன்னும் அமெரிக்கன் நினைக்கிறதுல நியாயம் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம்.
So how did we come to this material existence?
இப்ப மறுபடியும் கேள்விக்கு வரலாம், நம்ம எப்படி இந்த பௌதிக வாழ்க்கைக்குள்ளார வந்தோம்?
We didn't.
நம்ம வரவே இல்ல.
It's just like being in a dream. A dream is unreal.
இது வந்து ஒரு கனவுல இருக்கிற மாதிரி, இந்த கனவானது உண்மையானது கிடையாது.
But it's real also.
இருந்தாலும் அது உண்மையும் கூட.
Means it has limited reality. But you can't say it's totally false.
அப்படினா இதனுடைய உண்மையில சில வரம்புகள் இருக்கு, இது முற்றிலுமா பொய் அப்படின்னு நம்ம அதெல்லாம் சொல்லிட முடியாது.
Now this might seem to be some kind of clever way of explaining something in which we hold two positions at once. But how can you have two positions at once? Clever.
இது எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு ஒரே விஷயத்த ரெண்டு நிலையில நம்ம இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஏதோ புத்திசாலித்தனமா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஏன்னா ஒரே விஷயத்துக்கு நம்ம ரெண்டு நிலையை எடுத்துக்கொள்ள முடியாது.
But this is not some philosophical word juggling.
இது ஏதோ தத்துவமான ஒரு வார்த்தை ஜாலம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க.
But the analogy is clear.
இங்க இருக்கக்கூடிய உதாரணமானது தெளிவாக இருக்கிறது.
Dream is real in one sense and unreal in another.
கனவானது ஒரு விதத்துல உண்மையும் கூட இன்னொரு விதத்துல அது உண்மையற்றதாகவும் இருக்கிறது.
It seems very real to us.
நமக்கு அது ரொம்ப உண்மையாக தோன்றுகிறது.
That's why Lord Chaitanya comes and says, "Jeev jago, jeev jago, wake up, sleeping soul."
அதனாலதான் சைத்திரி மகாபுரு சொல்ற ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ, தூங்கக்கூடிய ஆத்மாக்களை எழுந்திருங்கள் எழுந்திருங்கள்.
Because if we think I am an Indian, I am American, I am a king, all these things, it cannot be real because we are part and parcel of Krishna.
ஏனா நாம வந்து நான் இந்தியன், நான் அமெரிக்கன், நான் மன்னன் அப்படி நம்ம நினைச்சிருந்தோம்னா அப்ப அது உண்மையாக இருக்க முடியாது. ஏனா இது நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சங்கள், அதுதான் உண்மையானது.
Cannot have an actual relationship with this external energy.
இந்த ஜடசக்தியோட நமக்கு உண்மையான உறவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்க முடியாது.
But it seems like that. It very strongly seems like that.
ஆனால் அது ரொம்ப ஆழமாக அது அப்படி உறவு இருப்பது போல தோன்றுகிறது.
So this verse and Srila Prabhupada's explanation of it are often cited in one of those controversies which goes on in Vaishnav society and probably will for as long as there is Vaishnav society in this world.
In the slogan idhu Srila Prabhupada kudukkakudiya vilakkam pala nerangalla merkol kaatapadudhu edarkaga appadina ஒரு வைஷ்ணவ சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பட்ட கருத்தை பத்தி பேசும்போது மேற்கோள் காட்டப்படுகிறது. இது இப்போ மட்டுமல்ல, வருங்காலத்திலேயும் வைஷ்ணவ சமுதாயம் இருக்கிற வரைக்கும் இந்த முரண்பாடு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும்.
Because there won't always be Vaishnav society. There may be a few Vaishnavas here and there, but there will be a time in Kali Yuga when people have children just to eat them.
கலியுகத்தில் வைஷ்ணவ சமுதாயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். எங்கேயாவது ஒரு சில நேரத்தில் எங்கேயாவது ஒன்று ரெண்டு வைஷ்ணவர்கள் இருப்பாங்க. ஆனால் கலியுகத்தில் வருங்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து குழந்தைகளை எதற்காக பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா, அந்த குழந்தையை பெற்று அதை கொன்று சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும்.
So now there is Vaishnav society in the world.
இப்போ உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வைஷ்ணவ சமுதாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு.
And there are various philosophical and other controversies.
In the samudayathil paartha appadina tattva reethiyagum matra reethiyagum pala vidhamana munanpatta karuthugal irukkindrana.
Because for us within this dream it's very difficult to ascertain what is reality.
Yena nama kanavulagathil irukkumbodhu edhu unmai appingiradha nammalaala theerkama mudivu pandrathu elidhaanad alla.
It's like we're drugged and we're drunk and we're trying to recover.
இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ போதையில இருக்கும் போது அப்படியே தள்ளாடிக்கிட்டு என்ன அப்படின்னு தெளிவடைய முயற்சி செய்யக்கூடிய நிலையை போன்ற.
Oh, we're dreaming and we're just waking up.
இல்ல, கனவு கண்டு அப்படியே அந்த கனவுல இருந்து அப்பதான் எழுந்திருக்கிறது முயற்சி பண்றோம்.
We probably had that experience with dreaming and then we wake up, and just when we wake up we're not sure if the dream is real or not. We're still half dreaming.
சில நேரங்களில் நமக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். நம்ம கனவு கண்டுட்டு இருக்கும்போது திடீர் எந்திரிக்கும் போது நம்ம வந்து கனவுல இருக்கிறோமா வெளியில இருக்கிறோமா அப்படிங்கிற பாதி கனவுலையும் பாதி எங்கேயும் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கோம்.
Another example is that of, well, an example is of amnesia.
இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழைய நினைவுகளை நம்ம மறக்கக்கூடிய அந்த வியாதி அம்னீசியா.
Then someone who's suffering from amnesia, they can be revived to their so-called original consciousness if they're put in contact with things they're very familiar with.
இந்த அம்னீசியா நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அவங்களுடைய உண்மையான நிலைய, அதாவது பேரளவில் அந்த உண்மையான நிலைக்கு அவங்களை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்களோ அந்த சூழ்நிலையில் அவங்கள வச்சு அது மூலமா அவங்களுடைய பழைய நினைவுகளை மறுபடி கொண்டு வருவாங்க.
I personally had the experience of temporary amnesia several times.
எனக்கு தனிப்பட்ட நிலையில எனக்கு வந்து இந்த அம்னீசியா வியாதி பல நேரங்களில் வந்திருக்கு.
When I'm traveling one day one place,
ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு நான் மாறி மாறி பிரயாணம் பண்ணும்போது அது வரும்.
And I wake up in the morning and I think, where am I?
நான் காலையில எந்திரச்சி பாப்பேன், எங்க இருக்கேன், எந்த ஊர்ல இருக்கேன் அப்படினா.
I look around and where is this place, and it takes me a little time to remember where I am.
எனக்கு அது வந்து கொஞ்ச நேரம் ஆகும் எங்க இருக்கேன் அப்படிங்கறத நான் வந்து உணர்றதுக்கு.
So if someone reminds you, actually, you may wake up and think, what's going on? Where is this place? And someone says, well, actually, you're in Perambur, in Chennai, in Tamil Nadu, in India. Okay. Am I in Salem or Vellore or Baroda or London or you're in Perambur? Oh, okay, fine.
Na Salem irukana, Vellore irukana, Baroda irukana, London irukana, enga iruken? Oh, neenga Perambur la irukinga. Oh, appadiya, sari.
So like that, Shastra gives us the knowledge of who we actually are. Guru, Sadhu and Shastra, they wake us up.
Guru, Sadhu, Shastra,
we've been asleep for a very long time. So it may, we have a severe case of amnesia. Am I an American or an Indian or a dog or a cat or a chimpanzee? We had so many bodies and we're not sure. You're a devotee of Krishna. Okay. You sure? Yes. But I really thought I was an American, you know, I've got this passport and it says American citizen, it's got my photo in there. Looks pretty real to me. No, that's not you. You are not that bag of bones. The bag of bones and the identity that goes with it is temporary. Previously you had a chimpanzee bag of bones. Before that you might have had a boneless body like a tadpole or something. Or a tortoise body in which the bone is just on the outside. The bone is the bag. It's not a bag of bones. It's a bone bag. So the controversy I was talking about is, how did we get here? Same question that Parikshit asked. Because Srila Prabhupada often said that originally we were in the spiritual world with Krishna. But some scriptural writings and those of our acharyas say that, well, we never were actually with Krishna. Or at least it seems to say
that.
So it seems to be a bit confusing. Now, if we say we're in the spiritual world with Krishna, then how could we, in that blissful, pure relationship with Krishna, give it up? If we're pure and we have spiritual knowledge, then how could we just give it up?
நம்ம தூய்மையானவர்களாக ஆன்மீக ஞானம் கொண்டவர்களாக இருந்திருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி அதை கைவிட்டு வந்தோம்?
How can illusion enter in the spiritual world?
எப்படி மாயையானது ஆன்மீக உலகத்துக்குள்ளார வர முடியும்?
How can Krishna let his dear devotee fall?
எப்படி கிருஷ்ணர் தனக்கு பிரியமான பக்தரை கீழே விடுறதுக்கு விடுவார்?
But on the other hand, the idea that we are in this material world from time immemorial, we were never with Krishna, that means Krishna, without giving us any choice, put us in a position where we're just suffering from time immemorial.
நம்ம நினைவுகிட்ட காலத்துல இங்கேயே தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா கிருஷ்ணர் அப்ப நம்மளை படைச்சு என்ன எப்பவுமே இங்கேயே துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காகவே அவர் நம்மளை படைச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது.
So Srila Prabhupada, when he was asked about this by his disciples,
Srila Prabhupada kitta avarude sishyargal idai patri kelvi ketta bodhu
he would reply in various ways.
அவர் பல்வேறு விதத்தில் அதற்கு பதில் அளித்திருக்கிறார்.
In one time he gave the example of the kakatalya nyaya, the logic of the crow and the palm fruit.
ஒரு தடவை பிரபுபாதர் ஒரு உதாரணம் என்ன கொடுத்தார் அப்படின்னா காக்காயும் பனம்பழமும் காக்காவும் பனம்பழமும் அந்த கதையை வந்து உதாரணம் கொடுத்தார்.
The two pandits were walking along.
ரெண்டு பண்டிதர்கள் ஒன்னா நடந்து போயிட்டு இருந்தாங்க.
And there was a palm tree.
அங்க ஒரு பனைமரம் இருந்தது.
A crow landed on the palm tree.
அந்த பனைமரத்து மேல ஒரு காக்கா உட்கார்ந்துச்சு.
And just as the crow landed, a palm fruit fell down.
அந்த காக்கா அது மேல உட்கார்ந்தறி பனைமரம் கீழ விழுந்துச்சு.
And one pandit said, "See, the fruit has fallen because the crow landed, and that gave it impetus to fall down."
ஒரு பண்டிதர் சொன்னாரு இந்த காக்கா வந்து மரத்துல உட்கார்ந்ததுனாலதான்
அதனுடைய பழம் வந்து
இன்னொரு பண்டிதர் சொன்னார் அது ஏதோ தானா அது விழுந்தது அது ஏதோ அது வந்து சேர்ந்துடுச்சு அது எப்படி இருந்தாலும் அது விடக்கூடிய நிலை தான் அது என்ன.
And so they argued back and forth. No, it was the crow landed. No, it was coincidental.
அப்போ அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் சொல்ல இல்லை இது காக்கா உட்கார்ந்ததுனாலதான் இல்லை இன்னொருத்தர் வந்து இல்லை இது வந்து எப்படி இருந்தாலும் எதர்ச்சியா நடந்ததுதான்.
So which one is correct?
எது சரி அங்க?
Who can say?
யாராவது சொல்ல முடியும்?
It's not worth arguing about it.
அதை பத்தி வாதம் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை.
Because you can't ascertain, you can't wind back time and make some scientific and now it put some nodes and electric wires on the tree and see if it was about to fall anyway. It's beyond ascertainment.
நீங்க வந்து அங்க அது எப்படி அப்படிங்கறத நீங்க உறுதி செய்ய முடியாது. நீங்க எப்படி உறுதி செய்ய முடியும்? காலத்தை பின்ன தள்ளிட்டு போய் அங்க ஏதாவது எலக்ட்ரிக் வயர் போட்டு இது வந்து விஞ்ஞானபூர்வமா ஆராய்ச்சி பண்ணி இது உட்கார்ந்தனால வேற கன இறங்கி வளர்ந்தா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுமா? என்ன முடியாது. நம்மளுடைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறனுக்கு அப்பாற்பட்டு அது இருக்கு.
So Srila Prabhupada said, "Don't waste your time discussing. Just get out of this world."
அதனால Srila Prabhupada சொன்னார், "உங்களுடைய நேரத்தை இத பத்தி விவாதிக்கறதுல வீணடிக்காதீங்க. இந்த உலகத்தை விட்டு வெளியில போறது முயற்சி பண்ணுங்க."
The other example he gave.
மற்றொரு உதாரணம் பிரபுபாதர் கொடுத்தார்.
If you're drowning in the ocean,
நீங்க வந்து ஒரு கடல்ல முழுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா,
someone comes past in a boat and throws you a rope.
யாராவது ஒருத்தங்க அந்த வழியா வரக்கூடிய படகுல வராங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கயிறு தூக்கி போடுறாங்கன்னா,
and you don't call out to him, "How did I get here in the first place?"
நீங்க அவங்க கிட்ட சத்தம் பண்ணுவீங்க,
"நான் எப்படி இந்த கடல்ல விழுந்தேன்?" "How did I get here?" You don't just grab the rope and get out.
நாம வந்து தண்ணிய புளுப்புளுப்புளு குடிச்சிட்டு, "நான் எப்படி இந்த தண்ணில விழுந்தேன் சொல்லுங்க சொல்லுங்க" அப்படி நம்ம கத்த மாட்டோம். கயிறு பிடிக்கிறதா முதல்ல பாப்போம்.
First of all, you have to tell me how I got here. In the meantime, you drown.
முதல்ல நீங்க வந்து எனக்கு சொல்லணும், நான் இங்க எப்படி வந்தேன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள நம்ம முழுகிடும்.
It's not the essential subject. The essential subject is how to get out.
இது ஒண்ணு அத்தியாவசியமான விஷயம் கிடையாது. நம்ம அத்தியாவசியமானது என்ன அப்படின்னா இதை விட்டு வெளியில போகணும், அதுதான்.
So in the same way, we should get out of this miserable material world, go back home, back to Godhead, back to Krishna.
அதே விதத்துல நாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த துன்பகரமான இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போய் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு திரும்பி போகணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டியது.
And not worry too much about how we got here. On other occasions, when Srila Prabhupada was asked about this, on several occasions, he explained in some detail. That the eternal relationship, of course, I'm paraphrasing here. That the eternal relationship of the jiva is with Krishna in loving service. Jivesvarupai Krishna Nityadas. The eternal position, the position of the jiva, constitutional position, is to be the eternal servant of Krishna. So, Srila Prabhupada several times said that we fell from the spiritual world, we were with Krishna.
Srila Prabhupada pala nerangalla solirkar namma aanmigulo sarandu veerchi adangirukrom nam Krishnarudan irundirukrom endru.
And Srila Prabhupada explains that Krishna gives the jiva minute independence. He can choose to serve Krishna or to forget
Krishna.
Because loving service means voluntary service. If we don't have any choice, then it's not loving service. And Srila Prabhupada gave the example, if I put a gun at your head and say love me, you'll say, yes, I love you, but it's not love, it's forced. So we have the choice to voluntarily, lovingly serve Krishna. Or to forget Krishna. And that minute independence is the meaning of being a jiva, mean of being alive, being a living being.
Nama and the chinna sudandarana nama jivan abding arthukku arthame jivanna uyirotta mudiy uyirulla or porul abdi uyirulla ondru abding arthukku arthame adhu dhaan.
So there is always the possibility of misuse of that independence.
And the sudandarata thavara upayogapaduthuradhukana vaaippu eppovume irukku.
If there is no possibility of the misuse of that independence, then it wouldn't be independence. So when the servant desires to imitate the master, when the jiva desires to imitate Krishna, he cannot be Krishna. Krishna doesn't give him the chance to be Krishna himself. Krishna is Krishna. He gives him the opportunity to imagine himself to be Krishna.
ஒரு சேவகன் முதலாளியை போல இருக்கணும்னு ஆசைப்பட்ட போது, அதாவது ஜீவனானது கிருஷ்ணனை போல ஆகணும்னு ஆசைப்பட்ட போது, ஜீவனான கிருஷ்ணனை போல ஆக முடியாது அப்படிங்கறனால கிருஷ்ணரை போல நகல் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை கிருஷ்ணர் ஜீவனுக்கு கொடுக்கிறார்.
And therefore we come to this material world.
அதனாலதான் நம்ம இந்த ஜட உலகத்துக்கு வரோம்.
And play at being a king or an American or a spider or whatever.
அங்கே வந்து நம்ம ஒரு மன்னனாகவோ இல்லை ஒரு அமெரிக்கனாகவோ ஒரு ஒரு சிலந்தியாகவோ நம்ம ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு இருக்கோம்.
But it's temporary and not real in the fullest sense. It's like a dream.
இருந்தாலும் இது வந்து தற்காலிகமானது, முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா இது உண்மை இல்லாதது, ஒரு கனவை போல.
In Chaitanya Charitamrita we have this statement.
Chaitanya Charitamrita inda karuthu sollapattirukku.
Krishna bhuli se jivanadi bahimok athaiv maya tare daya sansaradu. Forgetting Krishna, Krishna bhuli se jiv, the jiva who forgets Krishna is inimical toward Krishna from time immemorial.
ஜீவன் கிருஷ்ணரை மறக்கக்கூடிய ஜீவனானது கிருஷ்ணர் மீது நினைவு கிட்டாத காலம் வந்து பொறாமையோடு இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது.
And therefore, Maya gives him the miserable conditions of this material world.
அதனாலதான் மாயையானது இந்த ஜட உலகத்தினுடைய துன்பகரமான சூழ்நிலைகளை ஒருவருக்கு கொடுக்கிறது.
Now, in this very verse, there is an apparent contradiction.
இந்த ஸ்லோகத்தை நாம் எடுத்துக்கணும், மேலோட்டமா ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோன்றலாம்.
If we say Krishna Bhuli, that means forgetting.
நம்ம கிருஷ்ண புலி அப்படின்னு சொன்னா மறக்கிறது அப்படிங்கிற
forgetting
கிருஷ்ணனை மறக்கிறதுங்கிறது.
Which means at a point in time.
அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை அங்க சொல்லக்கூடியதாக அமைகிறது.
That means we had knowledge of Krishna and we desired to forget Krishna.
அப்படின்னால என்ன பொருள் ஆகுதுன்னா நம்ம கிருஷ்ணரை பற்றி அறிவுடையவராக இருக்கிறோம், அந்த அறிவை நாம் மறக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்.
But the term anadi means that there is no beginning.
இருந்தாலும் அங்க அனாதி அப்படிங்கிற வார்த்தையும் வருகிறது. அனாதி அப்படின்னா இங்க எந்த ஒரு ஆரம்பமும் இல்லை அப்படிங்கிற பொருள் வருகிறது.
So what do we make of that? How do we explain that?
அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்?
Well, Srila Prabhupada explains it that anadi means it's such a long time that we can't remember.
Srila Prabhupada அதுக்கு எப்படி விளக்கம் கொடுப்பார் அப்படின்னா, அனாதி அப்படின்னா இது ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடி, அதனால நம்ம அது எப்ப அப்படிங்கறதனால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றார்.
You could explain it to say that bhuli means a state of forgetfulness which is beginningless.
இதுக்கு நீங்க இன்னொரு மாதிரி விளக்கம் கொடுக்கலாம். புலி அப்படின்னா மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுக்கு ஆரம்பம் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம்.
But then it's not really forgetfulness, it's just plain ignorance. Forgetfulness means you knew at some point.
அப்படின்னா அது வந்து மறதி அப்படிங்கிற வார்த்தை அங்க பொருந்தாது. ஏன்னா எப்பவுமே தெரியாம இருந்தது அப்படின்னா அது வந்து அறியாமை நம்ம சொல்லிடலாம். ஏதோ ஒரு காலத்தை தெரிஞ்சிருந்து மறந்தாதான் மறதி அப்படிங்கறது பொருத்தமாக.
And grammatically it indicates, I mean, I know Bengali so I can say this, it means an act of forgetfulness.
இலக்கண ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மறக்கிறது அப்படிங்கிற ஒரு செயலை சுட்டி கொட்டக்கூடியதாக இருக்கு. எனக்கு வங்காளம் தெரியும், அதனால நான் சொல்றேன்.
Forgetting Krishna.
கிருஷ்ணரை மறத்தல் அப்படின்னு.
That jiva is from time immemorial inimical to Krishna.
அந்த ஜீவன் நினைவு கிட்டாத காலம் தொட்டு கிருஷ்ணருக்கு விரோதியாக இருக்கிறது.
Now, yeah, virodhi. Some people don't accept this explanation.
சிலர் வந்து இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
They say, well, actually Prabhupada was just saying that, but he didn't really mean it.
அவங்க என்ன சொல்றாங்க, பிரபுபாத் உண்மையில அது மாதிரி சொன்னார், ஆனா அவர் அந்த அர்த்தத்துல அவர் சொல்லலம்பாங்க.
He was saying that because it's like the Christian idea of Adam and Eve. They were remembering God and then they rebelled against him.
அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களுடைய கருத்து மாதிரி இருக்கு. ஆதாமும் ஈவாவும் கேவலம் வந்து கடவுளுடைய ஆளா இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் அதை எதிர்த்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
So Prabhupada was just saying that because his Western disciples wouldn't be able to accept that we actually have been in material existence, never having knowledge of Krishna since time immemorial.
பிரபுபாதருடைய சிஷ்யர்களா மேற்கத்தியர்களா இருந்தாங்கனால அந்த அந்த பாணியில பிரபுபாத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த ஜட உலகத்திலே இந்த ஜட உலகத்திலே நித்தியமா இருக்கிறோம், நமக்கு கிருஷ்ணர் பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதுக்காக அவருடைய சிஷ்யர்களுக்கு தகுந்த மாதிரி பிரபுபாத சொன்னார்னு
சொல்லுவாங்க.
ஆனால் உண்மையில ரொம்ப வலுவற்ற வாதமாக அமைகிறது.
Most of the things Prabhupada said were not acceptable to the Western mind.
ஏனா பிரபுபாத் சொன்ன பல விஷயங்கள் வந்து மேற்கத்திய மனதுக்கு புரிந்து கொள்ளப்பட முடியாததாகவே இருந்தது.
The average Western person, the things, almost everything Prabhupada said is just not acceptable.
ஒரு சராசரி மேற்கத்திய மனிதனுக்கு பிரபுபால் சொன்ன ஏறக்குறைய எல்லா விஷயங்களுமே ஏற்க முடியாத விஷயங்களாக தான் இருந்தது.
I mean, even the idea of having a guru who you're supposed to surrender to goes against the whole America was founded on the principle of do your own thing.
ஒரு குரு இருக்கணும், அந்த குரு கிட்ட நீ சரணடையணும் அப்படிங்கிற அந்த கருத்து கூட அவங்களுக்கு வந்து முற்றிலும் அவங்களுடைய எண்ணத்திற்கு முரணானதாக இருந்தது. ஏன்னா அமெரிக்காவை வந்து எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யுங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது.
I don't know how much money. Thomas Jefferson, one of the founding, the original hippie, the idea of just complete freedom and do what you like, think what you like, say what you like.
Thomas Jefferson, அமெரிக்காவோட அந்த ஹிப்பி இயக்கத்திற்கு ஆரம்ப காலத்துல இருந்தவர், அவரு சொல்றாரு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அதை செய்ய, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோ அப்படி இரு, அதுதான் அவங்களுடைய கொள்கையாவே இருந்தது.
God has four hands.
கடவுளுக்கு நாலு கரம் இருக்கு.
So do you.
So உங்களுக்கும் இருக்கு.
Go to the spiritual world and you'll also get four hands.
நீங்க ஆன்மீகத்துக்கு போனா உங்களுக்கும் நான்கு கரங்கள் கிடைக்கும்.
I mean, in India, it's just you grow up with at least pictures of four hands, ten hands and all this kind of thing. But no one ever dreamed of it in the West.
நீங்க இந்தியாவில் இந்த விஷயங்களை சின்ன குழந்தையிலிருந்தே பார்க்குறீங்க, கேட்குறீங்க, படங்கள்லாம் பார்த்து வளர்றீங்க, அதனால கடவுள் நாலு கை பத்து கை இதுக்கெல்லாம் பார்க்குறோம், ஏற்றுட்டு வந்துடுவீங்க. ஆனால் மேற்கத்திய நாட்டில் யாருமே இது மாதிரி கற்பனை கூட செஞ்சு பார்த்துக்க மாட்டாங்க.
ஸ்ரீலா பிரபுபாத், நோயிங் வெரி வெல் தட் மெனி ஆஃப் ஹிஸ் டிசைபிள்ஸ் வுட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அக்செப்ட் இட், ஸ்போக் த பாகவதம் வெர்ஷன் தட் தி சோ கால்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் டிட் நாட் கோ டு த மூன்.
சில பிரபுபாதருக்கு தெரியும் அவர்களுடைய அவருடைய சிஷ்யர்களுடைய நிலை என்ன அப்படிங்கறது தெரியும். இருந்தாலும் சில பிரபுபாதர் பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் அதன்படி அங்க இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் நிலவிற்கு போகல அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னார்.
அண்ட் ஆக்சுவலி ஒன் ஆஃப் பிரபுபாத்ஸ் ஓன் பர்சனல் சர்வன்ட் லெஃப்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் பிகாஸ் ஹி குடன்ட் அக்செப்ட் பிரபுபாத் சேயிங் தட் தே ஆர் நாட் கோயிங் டு தி மூன், இட்ஸ் எ ஹோக்ஸ்.
உண்மையில ஸ்ரீல பிரபுபாதருடைய தனிப்பட்ட காரியதரிசியா இருந்தவர் அவர் வந்து கிருஷ்ண பக்தியை விட்டு வெளியில போயிட்டார். எதனால அப்படின்னா, அவரால் அவங்க நாட்டினுடைய விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு போகல, இது வெறும் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியல.
So the argument that, well, Prabhupada just said that for his Western disciples, but it's not really true, and now we've discovered that it's not really true, so it's a very poor argument.
அதனால சில பேர் வாதம் பண்றது, அதாவது நம்ம நம்ம ஆன் உலகத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்றது வந்து பிரபுபாதர் அந்த மேற்கத்திய சிஷ்யர்களுக்காக அதை சொன்னார் அப்படிங்கிற வாதமானது அது அர்த்தமில்லாததாக அமைது, அதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை.
Then some devotees at some time quoted Srila Bhaktivinoda Thakur to Prabhupada saying that the jivas come from the Brahma Jyoti. And Prabhupada said, well, the Brahma Jyoti is also, it's already a fallen position.
சில நேரங்களில் சில பிரபுபாதர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, பக்தினோ தாக்கூர் வந்து சொல்லியிருக்காரு ஜீவனானது பிரம்மஜோதியிலிருந்து வந்தது அப்படிங்கறத பத்தி. அப்போ பிரபுபாத் சொல்றார் பிரம்மஜோதி அப்படிங்கிறது ஏற்கனவே வீழ்ச்சி அடைந்த நிலை தானே அது.
Sometimes devotees say, well, all the previous acharyas and all the shastras, they all say that we're here in this material world since time immemorial.
சில பிரபுபாட்ட சொல்லுவாங்க மற்ற சாஸ்திரங்கள் பூர்வீக ஆச்சாரியர் அவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களேங்கிறத பத்தி.
Well, that's true. Prabhupada also says that.
அது வாஸ்தவம் தான், பிரபுபாத சொல்லியிருக்கிறார்.
But he explains anadi immemorial to mean that it's such a long time we can't trace out to the beginning.
அந்த பிரபுபாத அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, அனாதி நினை அப்படின்னா நம்மளால நினைவு கெட்டாத காலம் தொட்டு அது எப்ப அப்படிங்கிற காலத்தை நம்மளால கணக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார்.
But that our original and our actual relationship is with Krishna.
நம்மளுடைய உண்மையான உறவானது கிருஷ்ணரிடம் இருக்கிறது.
Otherwise, if we're just in this material world and we never had any relationship with Krishna, then we may say, ஜீவேஸ்வரூபோய் கிருஷ்ண நித்ய தாஸ் கிந்து அமா நித்ய சுரூபோய் மாயா நித்ய தாஸ். You can say that the position of the jiva is the eternal servant of Krishna, but as far as I'm concerned, I'm the eternal servant of Maya, and I'm going to stay that way. Forget him. You know, forget Krishna, okay, I'll go on forgetting him.
நீங்க வந்து அந்த பாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீவனுடைய சொரூபம் கிருஷ்ணருடைய நித்யதாசன் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து மாயைக்கு நித்யானதாசனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயிலே இருந்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே.
What is our relationship with Krishna? We never had a relationship. There is no actual relationship.
Namakku Krishnanukku uravu abingiradhu illave illaya, namakku enna uravu irukku Krishnaroda?
At least in my readings of the previous acharyas, Bhaktivinoda Thakur and Bhaktisthanta Saraswati Thakur, I say many times they say we were in the spiritual world with Krishna. We fell from that position.
நான் படிக்கும் போது பக்தினோட் டாக்கூர் பக்தி சந்தோஷ் டாக்கூர் அவர்களுடைய புத்தகங்களை நான் படிக்கும் போது அதுல நான் பார்க்கிறேன் அவங்க நிறைய இடங்கள்ல சொல்றாங்க நம்ம வந்து ஆன்மீக உலகத்துல இருந்து வெற்றி அடைந்து இருக்கிறோம் என்று.
So it's not true that the previous acharyas never said that.
பூர்வீக ஆச்சாரியர் அது மாதிரி சொன்னது இல்லைன்னு சொல்றது வந்து உண்மையானது கிடையாது.
ஸ்ரீல பிரபாத்ஸ் மேகசின் இஸ் கால்ட் பேக் டு காட்ஹெட்.
ஸ்ரீல பிரபாத்தருடைய பத்திரிகையானது பேக் டு காட்ஹெட் மீண்டும் கடவுளிடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
நாட் டிஸ்கவரிங் காட்ஹெட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம்.
கடவுளை வந்து அப்பதான் புதுசா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லலாங்க.
பேக் டு காட்ஹெட் மீன்ஸ் வி வர் தேர்.
பேக் டு காட்ஹெட் அப்படின்னா நாம அங்க இருந்தோம் அப்படின்னு அர்த்தம்.
திஸ் ஃப்ரேஸ் பேக் டு காட்ஹெட் வாஸ் கிவன் பை பக்தி சித்தாந்த சாஸ்வத.
இந்த வார்த்தை பேக் டு காட்ஹெட் அப்படிங்கிற இது பக்தி சித்தாந்த சாஸ்வத்தால கொடுக்கப்பட்டது.
Srila Prabhupada didn't invent this.
Srila Prabhupada runa adu pudusa kandupidithavar illa.
We also find in Bhagavad Gita.
Nama Bhagavad Gita ilai paarkirom.
Krishna says purusha sukha dukkhanam bhuktritve hetu ruchate, from which means that the jiva in this material world is the architect of his own destiny, of his suffering and happiness.
கிருஷ்ணர் கீதையில சொல்றார் இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் தன் அவனே அவனுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமானவனாக அமைகிறான் என்று.
From in this context purusha means the jiva.
இந்த இடத்துல புருஷா அப்படிங்கிறது ஜீவனை குறிக்கக்கூடியது.
So there, like I say, it's a controversy.
நான் முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு முரண்பாடு உள்ள கருத்தாக இருந்தா.
At least according to the GBC, and some people say the GBC shouldn't get involved in philosophical matters, but the GBC have taken a very strong position on that. That means the governing body commission of the ultimate managing authority of ISKCON. They've taken a very strong position on this.
நம்மளுடைய இஸ்கான் அமைப்பினுடைய ஜிபிசி கவர்னிங் பாடி கமிஷன் உயர்மட்ட நிர்வாகக்குழு அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த இவங்க தத்துவ விஷயங்கள்ல உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் GBC இதுல ரொம்ப தீர்மானமான முடிவை எடுத்திருக்காங்க.
So the GBC say that, well, because Srila Prabhupada consistently explained that we have fallen from the spiritual world, therefore as followers of Srila Prabhupada we shouldn't propagate any other philosophy.
அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதன் திரும்ப திரும்ப நம்ம ஆன்மீக உலகத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்தோம் அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்ரீல பிரபுபாதனை பின்பற்றக்கூடிய நம்ம இதுல இருந்து வேற ஒரு எந்த விளக்கத்தையும் நம்ம கொடுக்க கூடாது
அப்படின்னு. அதர் பொசிஷன் சின்ஸ் டைம் இம்மெமோரியல்
ஸ்ரீல பிரபுபாத நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கமானது மற்ற எல்லா விளக்கங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. நாம் நினைவு கெட்டாத காலம் தொட்டு இந்த உலகத்தில் இந்த ஜட உலகத்தில் இருக்கிறோம் என்பது.
It doesn't contradict the Vedanta sutras which say that karma is anadi.
இது கர்மாவானது அனாதி அப்படின்னு வேதாந்த சூத்திரத்துல சொல்லக்கூடிய விளக்கத்திற்கு முரண்பட்டதாக அமைகிறது இல்லை.
That is explained.
அதுவும் அங்க விளக்கப்படுகிறது.
Jiva Goswami in his Sandarbhas, which are definitive for Gauriya Vaishnavas, says that no one ever falls from Vaikuntha.
Jiva Goswami தன்னுடைய சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றார் யாருமே வந்து வைகுண்டத்தில இருந்து வெளிச்சி அடையிறது இல்லை என்று.
And of course Srila Prabhupada also says no one ever falls from Vaikuntha.
Srila Prabhupada அதுவும் சொல்றார் யாருமே வைகுண்டத்தில இருந்து வெளிச்சி அடையிறது இல்லை என்று.
But then we get again Srila Prabhupada and other acharyas saying that we have fallen into this material world. For instance, Chaitanya Mahaprabhu said, "I nanda tanaju kinkaram." What's the next word?
Patitam.
Patitam. It means to fall. I am your eternal servitor, but I've fallen into this horrible position.
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் சொல்றார், ஐநந்த தனுஜ கிங்கரம் பதிதம். பதிதம் அப்படின்னா பேச்சு பிரபன், நான் உங்களுடைய நித்தியமான சேவகன், ஆனால் நான் இந்த நிலையில பௌதி உலகத்து வர வீழ்ச்சி விட்டு இருக்கிறேன் என்பது.
So, there's no real need for this controversy because Chaitanya Mahaprabhu says we've fallen. But karma is anadi, yes, we don't. Yeah, okay, I'm going too fast. We've fallen means we cannot actually be separate from Krishna.
நம்ம வெளிச்சிட்டவர்கள் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர்ல இருந்து என்றும் பிரிக்கப்பட முடியாதவர்கள்.
But our position is as explained in this verse, swapna drashtur, we are as if seeing a dream.
ஆனா நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி swapna drashtur, நம்ம கனவு நிலையில இருப்பது போன்றே இருக்கிறோம்.
And when we wake up, it will be over and finished, even though the dream may seem to be very long, but it has no actual substance.
நாம விழித்தெழும்போது அப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடும். இது எவ்வளவுதான் நீண்ட கனவாக தெரிஞ்சாலும் கூட அதுக்குன்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, காரணமும் கிடையாது.
But we better do something to wake up also.
ஆனா அதே சமயத்துல அப்படி எந்திரிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது காரியங்களை செய்தாலும்.
We may say, well, how can I wake up in a dream if I'm in a dream?
நான் கனவுல இருக்கும்போது கனவுல இருந்து நான் எப்படி எந்திரிக்கிறது, கனவுக்குள்ளார எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம்.
But actually we do have that experience when we're dreaming and someone calls up, "Hey, come on, get up, it's time to wake up."
உண்மையிலே நமக்கு அந்த அனுபவம் இருக்கு. சில நேரங்களில் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுலேயே யாராவது வந்து நம்மளை சொல்லுவோம், "ஏய், நேராச்சு எந்திரி" அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க.
So we come to half waking consciousness and it can mix up with the dream. Dreams are very, very strange.
நம்ம அப்ப வந்து அவங்க யாரோ கூப்பிடும் போது நம்ம அப்படி கனவுல இருந்து கொஞ்சம் பாதி எந்திரிச்சு ஒரு மாதிரி குழம்பு நிலையில நம்ம வந்து அப்படி விழித்து எந்திரிச்சு வருவோம். உண்மையில கனவு அப்படிங்கிறது பல விசித்திரமா இருக்கலாம்.
This some nights ago I had a dream of one of my disciples who is a very austere kind of brahmachari.
சில
நாள்களுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் இரவுல நான் ஒரு கனவு கண்டேன். என்னுடைய சிஷ்யர்களை ஒருத்தர் பிரம்மச்சாரி ரொம்ப தவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மச்சாரியை பற்றி. And with his usual half-torn cloth, he had big earrings and hanging down, and they were like chandeliers, you know, this. அதாவது So we have to wake up from this dream.
இந்த கனவுல இருந்து நம்ம எழுந்திருக்க வேண்டும்.
So from outside this platform of consciousness, from the platform of pure consciousness, Chaitanya Mahaprabhu is calling, "Jeev Jago, Jeev Jago."
இந்த கலகமான ஒரு உணர்வுடைய இந்த நிலைக்கு வெளியில இருந்து சைத்தன்ய மகாபிரபு நம்ம கூப்பிடுறார், "ஜீவ் ஜாகோ, ஜீவ் ஜாகோ."
And the sound is coming through.
அந்த ஒளியானது அது எல்லாத்தையும் பிரித்து கொண்டு உள்ள வருது.
ஜீவ் ஜாகோ மீன்ஸ் வேக் அப் ஸ்லீப்பிங் சோல்.
ஜீவ் ஜாகோ அப்படின்னா தூங்கக்கூடிய ஆத்மாக்களை விழித்தெழுங்கன்னு சொல்ற.
But in our, just like if you have to go to work and your wife is calling you, in your dream you have you can have enough consciousness to just adjust it to the sound of some dog barking or something like that and pretend it's not really, I don't really have to get up.
நீங்க வந்து சில நேரத்துல தூங்கி தூங்கிட்டு கனவு கண்டு இருக்கும் போது வெளியில இருந்து உங்களுடைய மனைவி வந்து வேலைக்கு நேரம் ஆச்சு எந்திரிங்கன்னு சொல்லி உங்களை எழுப்பும் போது அப்ப அந்த சத்தம் உங்க உள்ள வந்தா கூட உள்ள நீங்க வந்து கனவுல அதை வேற மாதிரி நீங்க வந்து அனுசரிச்சு போய்க்கலாம், ஏதோ நாய் ஏதோ குலைக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம்.
That means we are rascals.
அப்படினா நம்ம அயோக்கியர்கள் அர்த்தம்.
Or we can listen.
இல்ல நம்ம அந்த வார்த்தைய வெளியில இருந்து வரக்கூடிய ஒளியை கேட்கலாம்.
Time to get up. Okay, time to get up.
நேராச்சே எந்திரிக்கிறதுக்கு ஆ சரி எந்திரிக்கலாம்.
So we have to choose.
அதனால நம்ம தான் அங்க தேர்ந்தெடுக்கணும்.
Hare Krishna. Any question about this please?
இது குறித்து ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம்.
Controversial topics.
முரண்பாடுடைய
other thing connect is our previous karma and the mind.
Our dream connects with our previous karma and the mind.
நம்மளுடைய கனவானது நம்மளுடைய పూర్వీக கர்மம் மற்றும் மனதுடன் தொடர்புடையது.
What's the question? For what situation does it is, how is a dream created?
எப்படி கனவானது உருவாகுது?
Quite mysterious, isn't it?
ரொம்ப விசித்திரமான ஒன்று தானே?
Mysterious?
ஆஸ்து.
குஹ்யமானு? You have any such word? No?
ரகசியமானு. ரொம்ப ரகசியமானது, வித்தியாசமானதா இருக்கும்.
Yeah, mysterious is a bit different to strange. Strange is more general. Mysterious means strange, means strange means it strikes us as being unusual, and mysterious means that it's very difficult to understand.
ரொம்ப மர்மமானது அப்படினு நம்ம சொல்லலாம். கனவு ரொம்ப மர்மமானது.
Well, yeah, we then we get into a big topic. Then we get into psychology. At every moment impressions are created in our mind.
ஒவ்வொரு கணமும் நம்மளுடைய மனதில பல்வேறு விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது.
Everything we see, hear, touch, smell, feel and taste creates an impression in the mind.
நாம எதெல்லாம் பார்க்கறோமோ, தொடறோமோ, கேட்கறோமோ, நுகர்றோமோ, சுவைக்கிறோமோ, அது எல்லாமே நம்மளுடைய மனதில ஒரு வகையான
and everything we think at every moment based on the sum total of our previous thinking, touching, smelling, tasting, hearing, that also creates another impression. So it's like a whole kaleidoscope of impressions.
அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு கணமும் என்ன நினைக்கிறோமோ, நாம நினைக்கக்கூடியதானது நம்ம முன்னாடியே நினைச்சது, பார்த்தது, தொட்டது, நுகர்ந்தது, சாப்பிட்டது, அது எல்லாவற்றினுடைய தாக்கத்தினால எழக்கூடியது. அந்த உணர்வு மறுபடியும் இன்னொரு உணர்வோட சேர்ந்து இப்படி ஒரு
குழப்பமான,
அது நம்மளுடைய ஆசை, ரொம்ப ஆழமாக நம்மளுடைய மனதில் பதிஞ்சிருக்கக்கூடிய வாசனை, இதனோட கலந்து வெளிப்படும்.
And then there's the effect of our association.
அதுக்கப்புறம் நம்ம யார் கூட சங்கமிக்கிறோம் அப்படிங்கறதுடைய பாதிப்பு.
Previous acts that we performed.
இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச செயல்கள்.
And that may combine in various dreams. We may get some karmic reaction in a dream.
இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய கனவுல வரும். நம்மளுடைய கனவுல கூட சில கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கலாம்.
A nightmare is a sinful reaction experienced in a dream.
கெட்ட கனவு காண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்ச பாவ விளைவுக்கான விளைவை நம்ம வந்து கனவுல அனுபவிக்கிறது அர்த்தம்.
Is the soul responsible or the mind responsible for our falling in this material world?
இந்த ஜடலோகத்துல நாம வீழ்ச்சி அடைந்திருக்கிற நிலைக்கு ஆத்மா பொறுப்பாளியா இல்ல மனம் பொறுப்பாளியா?
Well, the mind is only an adjunct of the soul. The soul is the person.
மனம் அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய ஒரு துணை பொருள் தானே, ஒழிய ஆத்மா தான் நபரை குறிக்கக்கூடியது.
we are personally responsible.
நம்ம தனிப்பட்ட விதத்துல பொறுப்பாளிகள் ஆகும்.
Yeah, the soul is Satchidananda, that's true. But the soul is independence also. You can go round and round like this forever.
Atma Satchidananda Mayamanadu, Anal Atma Sudhanamadayadu. Adhanal, adhu nama sudhikite ponam sudhikite irukkom.
But we have the opportunity, we can use or misuse our independence.
Namakku vaipu irukku. நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நம்ம உபயோகிக்கலாம் இல்ல தவறா உபயோகிக்கலாம்.
Unless there's the possibility to misuse our to have independence and misuse it, then we can't be Satchidananda.
நமக்கிட்ட வந்து ஒழுங்கா உபயோகிக்கிறதுக்கும் தவறா உபயோகிக்கிறதுக்கும் நமக்கிட்ட சுதந்திரம் இருந்தாலே ஒழிய நம்ம சச்சிதானந்தம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்ல.
We could be a cartoon figure with Satchidananda written on our forehead.
நாம வந்து ஒரு கார்ட்டூன் படமா இருக்கலாம், நம்மளுடைய நெத்தியில சச்சிதானந்தம் எழுதி வைக்கலாம், அவ்வளவுதான்.
But unless we have some measure of choice, then there's no actual experience of happiness if we're just programmed.
நம்மளே தேர்ந்தெடுக்க வேண்டியதுன்னு சில விஷயங்கள் நமக்கு இல்ல, அதுக்கான சுதந்திரம் இல்ல அப்படின்னா அப்ப நம்மளுடைய உண்மையான இருப்புக்கு எந்த அர்த்தமும் இல்ல. இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ப்ரோக்ராம் எழுதிட்டு அப்படியே ஆடுற மாதிரி ரோபோட் மாதிரி ஏதாவது செய்யலாம்.
So we can go round and round.
இப்படி நம்ம வாதம் பண்ணிட்டே இருக்கோம்.
The question comes down to, is it our fault or is it Krishna's fault that we're suffering?
கேள்வி எங்க இறங்கி வருதுன்னா, இது நம்மளுடைய குற்றமா இல்ல கிருஷ்ணருடைய குற்றமான்னு வருது.
If we say that we have volitionally rejected Krishna, then it's our fault. If we say that we're just here and we're always here and we never knew anything about Krishna, then Krishna has volitionally, that means deliberately, put us in a situation of suffering, and it's just, and Krishna's just a big jerk, the big jerk in the sky.
நம்ம விரும்பி இந்த ஜட உலகத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப அது நம்மளுடைய குற்றம் ஆயிடுது. இல்ல நம்ம வந்து இந்த ஜட உலகத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம இங்கேயே இருக்கிறதுக்கு காரணமா கிருஷ்ணர் அமைகிறார், அப்ப கிருஷ்ணர் குற்றவாளி ஆயிடுறார், அது கிருஷ்ணர் செஞ்ச குற்றம் ஆயிடும். அதனால கிருஷ்ணர் ஏதோ இந்த உலகத்துக்கு வெளியில இருந்து நம்மளை கண்டிக்கக்கூடிய, நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை போன்றவர் ஆயிடுவார்.
It also means that we don't have a relationship with Krishna.
அது மட்டும் இல்லாம நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணருக்கு நமக்கு எந்த உறவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்.
We don't have a constitutional relationship with Krishna.
நமக்கும் கிருஷ்ணருக்கும் நிரந்தரமான ஒரு உண்மையான ஒரு உறவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும்.
So, either way, it's very difficult to understand.
எப்படி பார்த்தாலும் அது புரிந்து கொள்வதற்கு கடினமானதுதான்.
ராதா கிருஷ்ணரே கடவுளை
வர. Oh, Radha, now we're going to make a big jump here.
ராதா கிருஷ்ணா கடவுளை வர என்ன செய்யணும்?
கோலாதே என்ன செய்யணும்? Big jump.
ராதா
கிருஷ்ணா கடவுளை
வரதுக்கு என்ன செய்யணும்? கோலாதே பிருந்தாவன அடைய என்ன செய்யணும்?
What we should do to have Radha Krishna in our dream and to go to Goloka Vrindavan.
What should we do to have Radha Krishna in our dream? You can't force Radha Krishna to come in your dream.
Radha Krishna nammude kanavula varanum appdinu solli namma avangala valiyurutha mudiyadhu.
You can serve Radha Krishna in your waking life.
நீங்க விழுத்திருக்கும் காலத்துல ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க.
If we adopt the mode of service, then by their mercy and the mercy of their devotees, we may be transferred to Goloka Vrindavan to serve them there.
நாம சேவை பண்றதுக்கான எண்ணத்தை வளர்த்து கொண்டு சேவை செஞ்சோம் அப்படின்னா பக்தர்களுடைய வழிகாட்டுதல்ல அப்ப அவங்களுடைய கருணையினால நாம கோலோக்கு விருந்தாவனத்துக்கு போய் அங்க அவங்களுக்கு சேவை பண்ண முடியும்.
So that process is being taught here. You have to follow the process.
அந்த வழிமுறை தான் நீங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். நீங்க அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும்.
Again, it's not that by following the process that Krishna is forced to accept us.
இருந்தாலும் அந்த வழிமுறையை நாம பின்பற்றினா கூட அது மூலமா கிருஷ்ணர் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தவும் முடியாது.
Anyway, that's a bit off topic. That's getting up into Abhideyam Prayojan. I'm just talking Sambandha Gyan here. What are the different arguments? Well, I'm presenting one paksha here, one side. If you want it, you can look it up and present the other one. Well, I gave some idea. I did present. You didn't hear? I gave some of the arguments. The previous acharyas didn't say this. That how can the soul who is pure fall? You didn't hear that? If you want to get into it more, you can read that book, Our Original Position. And you can go on your whole life like that, if you want. The Vedas are also anadi, yes. Well, it's predestined that some jivas will fall down. Srila Prabhupada gave the example that if the government builds a new city, it will also build a prison.
அரசாங்கமானது ஒரு நகரத்தை வடிவமைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த நகரத்துல சிறைச்சாலையும் சேர்ந்துதான் அவங்க
வடிவமைப்பாங்க. The government is inviting people come to the prison.
அரசாங்கம் வந்து மக்களை நீங்க சிறைச்சாலைக்குள்ள வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
Or that the government wants people to go to the prison.
இல்ல அரசாங்கம் வந்து மக்கள் சிறைச்சாலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னு கிடையாது.
But it's understood that some citizens are going to misuse the freedom that the government allows them, and therefore they'll have to be sent to prison.
இருந்தாலும் அரசாங்கம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன சுதந்திரத்தை கொடுக்குதோ அதை சில குடிமக்கள் தவறா உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அது அதனால அவங்க வந்து சிறைச்சாலை கட்டுறாங்க.
So yeah, the material world, it's going on and will go on.
அதனால இந்த ஜட உலகம் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் போயிட்டே தான் இருக்கும்.
But we don't have to remain within it.
ஆனா நம்ம இதுக்குள்ள இருக்கணும்ங்கற அவசியம் கிடையாது.
That's the most important point.
அதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. சில அறிவுகள்.
So please read Prabhupada's books very carefully. Everything we need to be fully Krishna conscious is in Srila Prabhupada's books. Just see how profound this verse is. Shukdev is not only speaking about Krishna and the gopis.
சுக்தேவர் வந்து கிருஷ்ணரையும் கோபியர்களையும் பற்றி மட்டுமே பேச
கிடையாது. Here we see this perfect knowledge of how we are in this material world.
இங்க அவர் பக்குவமா ஞானத்தை கொடுக்கிறார் நாம எப்படி இந்த ஜடவுலத்தை இருக்கிறோம் அப்படிங்கிறது.
Actually, if you can follow the Sanskrit a bit, it's extremely profound.
நீங்க இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை கொஞ்சம் பின்பற்ற முடியும் அப்படின்னா இது எவ்வளவு தெளிவானதா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம்.